நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று திருகோணமலை மாவட்டத்தில் சம்பூர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் உட்பட பல் தரப்பினரை சந்தித்துள்ளது பற்றிய தகவல்கள்.
இந்த முகாம் வாழ்க்கை வாழ்வினுடைய கஷ்டங்களை பற்றியும், அனல் மின் நிலையம் காரணமாக தமது இடங்கள் பறிபோயிருப்பது பற்றியும், எஞ்சியிருக்கிற இடங்களிலேயாவது தங்களை குடியேற்ற வேண்டும் என்பது பற்றியும், இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள்.
நவி பிள்ளை அவர்களை நேற்று சந்தித்த முள்ளிவாய்க்கால் பகுதி மக்களின் எண்ணங்கள்.
என்னுடைய மகள் மற்றது மருமகன், அவர் தான் இயக்கம். நம்ம மூன்று பேரை பிள்ளையோடும் அஞ்சு பேரையும் கொண்டு ஆமிங்கிட்ட சரணடைய ஒப்படைச்சினான். நான் இது நாள் வரையும் நான் காட்டே இல்லை. இப்படி என்ற பிரச்சனையே சொல்லி இருக்கிறேன். நீ அவன் என்ன செய்யறாவோ.
இந்தியாவில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் கோபாலசுவாமி அவர்களின் கருத்துக்கள் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
டமஸ்கஸின் புறநகர் பகுதியில் கடந்த வாரம் நடந்த ரசாயன தாக்குதலுக்கு சிரியாவின் அரசாங்கமே பொறுப்பு என்று குற்றம் சாட்டியும், அங்கு மக்களை பாதுகாப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரியும் பிரிட்டன் ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றது. இதற்கு பதிலளித்திருக்கின்ற சிரியாவின் கூட்டாளியான ரஷ்யா, ஐநாவின் எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வருவதற்கு முன்னதாக சிரியாவில் இருக்கின்ற ஐநா ரசாயன ஆயுத பரிசோதகர்கள் அவர்களது பணியை முடித்தாக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. பாதுகாப்பு குறித்த கரிசனைகளால் தமது நடவடிக்கைகள் தாமதமடைந்ததை அடுத்து முன்னதாக டமஸ்கஸில் பரிசோதகர்கள் தமது பணியை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் தமது புலனாய்வை முடிப்பதற்கு 4 நாட்களாவது ஆகும் என்று ஐநாவின் தலைமைச் செயலர் பான் கி மூன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
சிரியாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் ஒரு நாள் மட்டும் நீடிக்கக்கூடிய அளவில் குறுகியதாக இருக்காது என்று ஒபாமா நிர்வாகம் கூறியிருக்கிறது. இராணுவ நடவடிக்கை எடுப்பது பற்றி யோசித்து வரும் நாடுகள் அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் யோசித்து வருவதாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையில் பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்காமல் இருப்பதும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
மேற்கு நாடுகள் சிரியா மீது வான் தாக்குதலை ஆரம்பிக்கும் பட்சத்தில் அதற்கு சிரியா பதில் நடவடிக்கைகளை எடுத்தால் தயாராக இருக்குமாறு தமது ரிசர்வ் படையினருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இஸ்ரேல் மேலதிக ஏவுகணை அலகுகளையும் நிறுவியிருக்கின்றது. எந்தவிதமான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ஆயுதப்படைகள் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கின்றார். இஸ்ரேலில் பதற்றத்துக்கான எந்த சமீச்சையும் கிடையாது என்றும், ஆனால் அங்கு விஷவாயுவை தடுக்கின்ற முகமூடிகளுக்காகவும் வடக்கில் வான் தாக்குதலுக்கான பங்கர்களிலும் மக்கள் வரிசையில் நிற்பதாக அங்கிருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். சிரியா மீது மேற்கு நாடுகள் தாக்குதல் நடத்தினால் அனைத்து பிராந்தியமுமே ஆபத்துக்குள்ளாகிவிடும் என்று முன்னதாக ஈரானின் அதியுயர் தலைவரான அயத்தொல்லா அலி கமெனி அவர்கள் எச்சரித்திருந்தார்.
சிசிலி நகருக்கு அப்பால் உள்ள கடல் பரப்பில் அதிக அளவுக்கு அதிகமாக சுமார் 200 பேரை ஏற்றி வந்த கடற்கலத்திலிருந்தவர்களை இத்தாலிய கடற்படையும் கடலோர காவல்படையும் காப்பாற்றியிருக்கின்றனர். இதில் பெரும்பாலானோர் சிரியாவிலிருந்து தப்பி வருவதாக கூறுகின்றனர். அப்படி காப்பாற்றப்பட்டவர்களில் பயணத்தின் போது பிறந்த 4 நாட்களான குழந்தையும் சேர்த்து டஜனுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்றனர். வந்தவர்கள் பெரும்பாலானிடம் கடவுச்சீட்டுகள் இல்லை. எனவே அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் சமீப காலமாக அந்த பகுதிக்கு வரும் அகதிகளில் பெரும்பாலானோர் சிரியாவிலிருந்தே தப்பி வருவதாக சிரகுவில் இருக்கும் துறைமுக அதிகார சபையின் தலைவர் உள்ளூர் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார். ஃபான்டேரா நிறுவனம் தயாரித்த பால் பொருட்களில் பாட்டிலிசம் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் கலந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரு தவறான தகவல் என்று நியூசிலாந்து அரசு தெரிவித்திருக்கிறது. பால் பொருட்களான வே புரோட்டீனில் பாக்டீரியா இருப்பதை சோதனைகள் காட்டியிருக்கின்றன. ஆனால் இதன் காரணமாக உணவு பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படாது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இது தொடர்பான அச்சம் காரணமாக சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் ஃபான்டேரா தயாரித்த குழந்தைகளுக்கான பால்மா உள்ளிட்ட பல பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஃபான்டேராவின் தலைமை அதிகாரியோ தாம் தவறு செய்யவில்லை என்று மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்.
I honestly believe I want to share with you that we did the right things and made the right calls all the way.
நியூசிலாந்தை பொறுத்தவரை பால் பொருட்கள் அதன் ஏற்றுமதியில் 25% அளவுக்கு இருக்கின்றன.
சவுதி அரேபியா முதல் தடவையாக வீட்டு வன்சியர்களை தடை செய்வதற்கான சட்டம் ஒன்றை அறிமுகம் செய்கின்றது. ஆனாலும் இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு செயற்திறனுடன் சவுதியால் அமல்படுத்த முடியும் என்று உரிமைச் செயற்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அமைச்சரையினால் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டதாக சவுதி ஊடகங்களால் கூறப்படுகின்ற இந்த சட்டத்தின்படி சில குற்றவாளிகளுக்கு 1 வருடம் வரை சிறை தண்டனையும் $13,000 வரையிலான அபராதமும் கிடைக்கலாம். இன்று வரை சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் பெண்களுக்கும் சிறார்களுக்கும் எதிரான வன்செயல்கள் ஒரு தனிப்பட்ட விடயமாக கருதப்படுகின்றது. இந்த நகர்வு சரியான திசையில் செல்கின்றது என்றும், ஆனால் இது குறித்து நீதிபதிகளுக்கும் பொலிசாருக்கும் இவற்றை புரிந்து கொள்ள உரிய பயிற்சி தேவை என்றும் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கை வந்துள்ள ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவி பிள்ளை இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ளார். அங்கு பல்தரப்பினரை அவர் சந்தித்துள்ளார். இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் ரத்னலிங்கம் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இன்று திருகோணமலைக்கான விஜயத்தினை மேற்கொண்டதை அடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் முகான் விஜய் விக்ரம திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து இந்த மாவட்டங்களின் தற்போதைய நிலவரம் குறித்து விரிவாக ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மனித உரிமைகள் ஆணையாளர் திருகோணமலை பிரஜைகள் குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தையினை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சிலர் உட்பட மூவினங்களையும் சேர்ந்த குருமார் மற்றும் திருகோணமலை பிரஜைகள் குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய பிரஜைகள் குழு தலைவர் ஜேவீர, யுத்தம் இடம்பெற்ற காலகட்டத்தில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்ததாகவும் தற்போது நிலைமை சீரடைந்து வருவதாகவும் கூறினார். அருட்தந்தி பிரபாகர் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்ததாகவும் கூறினார்.
நான் முதலாவது கூறின விடயம் என்னென்றால், 30 வருஷ ஓர் என்ற அனுபவத்தை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். அதையும் பிற்பாடு நான் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த தமிழரடக்கு பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அதன் பிற்பாடு நான் சொன்னேன். காணா போன மக்களை பற்றி சொன்னேன். இரண்டாவது சொன்னேன் தமிழருடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை பற்றி சொன்னேன். மூன்றாவது சொன்னேன் மீள் குடியேற்றத்தை பற்றி சொன்னேன். ஆகவே இந்த மூன்றே நான் அங்கு வலியுறுத்தி கூறினேன்.
இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் விரிவாக எப்படி தெரிவித்தீர்கள்?
பொதுவாக அந்த பிரச்சனை வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்ற படியினாலே நான் அதை சுருக்கமாக அழகாக சொன்னேன் என்றால், காணா போனவர்களை மக்கள் மத்திய தமிழர்களிடையே இருக்கிறார்கள் அஞ்சல்களுக்காக என்பதை நான் வலியுறுத்தினேன். அதை வலியுறுத்தி என்று வைத்து சொன்னேன், சொல்ல சொன்னேன். அதே போல முதல் குடியேற்றத்தை பற்றியும் சொன்னேன் என்றால், எங்களுக்கு இப்போது நாங்கள் நாலாண்டம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அந்த பிரச்சனையை, முதல் குடியேற்ற பிரச்சனை. ஆகவே அதை வலியுறுத்தி சொன்னேன். வாழ்வாதாரத்தை நான் காண்ற பள்ளியினால் இத்தனைய மக்கள் வந்து பிரச்சனையோடு இருக்கிறபடியான அதை வலியுறுத்தி,
குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த பிரதேசத்தை நீங்கள் குறிப்பிட்டு கூறினீர்கள்?
நான் வடகிழக்கு ரெண்டையும் சேர்த்துதான் கூறினேன். எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கபடினால, இந்த சம்பூர் பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயும் மீள்குடியின பிரச்சனை இருக்கின்றபடியே நான் எல்லாவற்றையும் சேர்த்துதான் இருக்கு. நான் ஒட்டுமொத்தத்தான் நான் கூறினேன்.
சரி, இந்த விடயங்கள் தொடர்பாக நவி பிள்ளை உங்களிடம் என்ன தெரிவித்தார்?
அவர் பொதுவாக அந்த விடயத்திலே கடைசியாக அவர் தன்னுடைய உரையிலே தெரிவித்தார், எல்லாவற்றையும் கேட்டறிந்து இருக்கிறேன் என்று. தனது பற்றிய உரையாடுவதாகவும் அது தன்னுடைய கலந்துகளிலே அவர் அங்கே தெரிவித்தார்
எனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மூதூர் பிரதேசத்திற்கு சென்ற மனித உரிமைகள் ஆணையாளர் கிளிவட்டி பகுதியில் அமைந்துள்ள இடம்பெயர்ந்தோர் முகாமையும் பார்வையிட்டு சென்றுள்ளார். இதற்கிடையே மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் திருகோணமலை வருகையை கருத்தில் கொண்டு திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் போனோரின் உறவினர்கள் திருகோணமலை நாலாங்கட்டை பகுதியில் உள்ள மாவட்ட செயலக பகுதிக்கு முன்னே திரண்டிருந்து காணாமல் போன தங்களது உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். கடந்த 3 தசாப்தங்களாகவே பெருமளவிலானோர் காணாமல் போயுள்ளதாகவும் இவர்கள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் தெரிவித்த வேளை இது தொடர்பான நடவடிக்கையினை மேற்கொள்வதாக மனித உரிமைகள் ஆணையாளர் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். தனது திருகோணமலை விஜயத்தின் பொழுது பல ஆண்டுகளாக சம்பூர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து இன்னும் முகாம்களில் தங்கியுள்ள மக்களையும் நவி பிள்ளை சந்தித்துள்ளார். குறிப்பாக கிளிவெட்டி முகாமுக்கு நேரில் சென்ற அவர் அங்குள்ள மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் மூதூர் இடம்பெயர்ந்தோர் நலச்சங்கத்தின் தலைவரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான குமாரசுவாமி நாகேஸ்வரன் அவர்களிடம் பேசினேன்.
இன்று நவநீதம் பிள்ளை அவர்கள் சுமார் 3 மணிக்கு அளவில் கிளிவட்டி நலம்புரி நிலையத்துக்கு அந்த மக்களை பார்வையிட சென்றிருந்ததாக அறிந்தேன். அவருடன் ஐநாவினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் அவருடைய மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் சிலர் சென்றதாக என்னால் அறியக்கூடியதாக இருந்தது. அங்கு 15 நிமிடங்கள் அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக மக்கள் கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய இந்த முகாம் வாழ்க்கை வாழ்வினுடைய கஷ்டங்களை பற்றியும், அனல் மின் நிலையம் காரணமாக தமது இடங்கள் பறிபோயிருப்பது பற்றியும், எஞ்சியிருக்கிற இடங்களிலாவது தங்களை குடியேற்ற வேண்டும் என்பது பற்றியும், இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறும் அந்த தரப்பிலிருந்து மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். விடுத்ததாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அம்மையார் அவர்கள், உங்களுடைய விடயங்களை நான் முன்னரே அறிந்திருக்கின்றேன், சம்பூர் தொடர்பான விவரங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன, இப்பொழுது எல்லா முகாம்களையும் சென்று பார்வையிட்டு அது சம்பந்தமாக எனக்கு நேர போதாத காரணத்தினால் என்னால் முடியாமல் உள்ளது, ஆனால் நிச்சயமாக நாளை மறுதினம் அரச உயர்மட்டத்தினருடன் நடைபெற இருக்கின்ற கலந்துரையாடலில் சம்பூர் பிரச்சனை சம்பந்தமாக கலந்துரையாடி உங்களுடைய குடியேற்றத்துக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கான என்னாலான முடியுமான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை அந்த மக்களுக்கு வழங்கியிருப்பதாக நான் அறிகிறேன்.
இப்போ நவநீதம் பிள்ளை அம்மையார் வந்து கிளிவெட்டி முகாமுக்கு மட்டும் சென்று அங்குள்ள சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை குறித்து கேட்டறிந்திருக்கின்றார். மற்ற முகாம்களுக்கு அவர் ஏன் செல்லவில்லை, அல்லது அந்த மக்கள் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏன் கிடைக்கவில்லை?
மக்களை பொறுத்தவரையில் பட்டித்திடல் முகாம் கிளிவெட்டி போகும் பாதையில் இருக்கின்றபடியால் அந்த மக்கள் தாமும் தமது நிலையை தெளிவுபடுத்தலாம் என்ற நிலையில் அங்கு கூடியிருந்ததாகவும், ஆனால் அதற்கான அனுமதி மறைக்கப்பட்டதாகவும் அறிந்தேன். அதே நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சீதனவெளி குடியேற்ற பகுதிக்கும் அவர்கள் செல்லவில்லை. எனவே அவர்களுடைய நேரம் போதாமை ஒரு காரணமாக இருக்கலாம். அவ்வாறே கட்டவரிஜான் முகாமில் இருந்த மக்களும் சீதனவெளி செல்லும் அம்மையாரை தாங்கள் காண முடியும் என்று நம்பியிருந்தார்கள். அது அவர்களுக்கும் கைகூடாமல் போய்விட்டது.
இதனிடையே நவநீதம் பிள்ளை அம்மையாரை வந்து சந்திப்பதற்கு சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த பல மக்கள் வேறு பல வகைகளில் வந்து முயற்சி செய்ததாகவும், அவர்கள் அப்படியான முயற்சிகளிலிருந்து தடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர் பயணித்த பாதையில் கூட வந்து மக்கள் நின்று சில மனுக்களை கையளிக்க முயற்சித்ததாகவும், அதற்கும் சில தடைகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது
அவ்வாற மக்களால் முழுமையாக அவரிடம் சந்தித்து தமது குறைகளை சொல்ல முடியாமல் போய்விட்டது என்பது மட்டும் உண்மை.
பல மக்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் போனதற்கு என்ன காரணம்?
அவர்களுடைய அச்சம், அதற்கான வாய்ப்புகள் மறக்கப்பட்டது என்பதுதான் ஒரு சரியான காரணம். அவர்கள் உணர்வுபூர்வமாக அதை சந்திக்க முடிந்தாலும் அந்த சூழல் அவர்களுக்கு அமையவில்லை. மக்களை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்த சூழ்நிலையில் இருந்தும் ஒரு 15 நிமிடங்கள் மட்டும் அவர்களுக்கு ஒரு சிலர் மட்டும் கதைக்கக்கூடிய பெரிய குறையாக இருந்தது. அதே நேரத்தில் ஏனைய முகாம்களில் இருந்த மக்கள் வந்து அவரை சந்திப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். பல்வேறு அழுத்தங்கள் காரணமாகவும் அவர்களுக்கான வாய்ப்பு மறக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். அந்த அவர்களுடைய அந்த உரிமை மறக்கப்பட்டு விட்டது என்றுதான் நான் என்ன கூற முடியும்.
நவநீதம் பிள்ளை அம்மையார் வந்து சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களின் மீள் குடியேற்றம் தொடர்பாக கொழும்பு சென்ற பிறகு அரச உயர்மட்டத்தில் பேச இருப்பதாக தெரிவித்ததாக நீங்கள் சொன்னீர்கள். கொழும்பு சென்று அவர்கள் அந்த உயர்மட்டத்தில் பேசி சம்பூர் மக்களின் மீள் குடியேற்றத்தை விரைவுபடுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஐநா அமர்வின் போதும் சில குடியேற்றங்கள் நடந்தன. அதேவாறு நவநீதம் பிள்ளை அம்மையார் வருவார் அறிந்து நேற்று முன்தின ஒரு சிறிய குடியேற்றம் நடந்தது. எனவே எஞ்சியிருக்கின்ற 900 மக்களுக்கான வழி இதன் மூலம் பிறக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
மூதூர் இடம்பெயர்ந்தோர் நலச்சங்கத்தின் தலைவர் குமாரசுவாமி நாகேஸ்வரன். இதனிடையே நேற்று நவி பிள்ளை அவர்கள் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்றிருந்த பொழுது அங்குள்ள மக்கள் அவரிடம் தெரிவித்த விஷயங்கள் குறித்து நேற்று அவருடன் அங்கு பயணமாகியிருந்த நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் தகவல்கள்.
ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையர் நவிப்பிள்ளை அவர்கள் வடபகுதிக்கு நேற்று விஜயம் செய்ததை அடுத்து முகாம்களுக்குள் முடக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்ட இராணுவத்தினர் இன்றைய தினம் வழமை போல தமது கடமைகளில் மீண்டும் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அம்மா நேற்று வருகை தந்திருந்த போது எமது பிரதேசத்துல இருந்த ஒரு சில வங்கர்கள் வந்து இல்லாமல் ஆகி இருந்தது. ஒரு சில வங்கர்களை வந்து குளையளவுகளை போட்டு மறைச்சி வச்சிருந்தார்கள். பச்சை கலர் உடுப்பு போட்டு அந்த இராணுவத்தை கூட கண்ணால காண முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருந்தது. இன்றைய நிலைமையில வந்து ஒவ்வொரு 600 மீட்டருக்கும் இருந்த வங்கர்கள் எல்லாம் இன்றைய நிலைமையில மீண்டும் கட்டைகள் தோண்டி தகரங்களால் அடிக்கப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அடையாளமே அகற்றப்பட்டிருந்த காவலரன்கள் இன்றைக்கு புதிதாக எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றது
என நவிப்பிள்ளை அவர்கள் நேற்று விஜயம் செய்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். நவிப்பிள்ளை அவர்களின் வருகையொட்டி நேற்றைய தினம் மூடப்பட்டிருந்த ஆணையரவு வீதி சோதனை முகாமும் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு ஆணையரவின் ஊடாக செல்கின்ற வாகனங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளில் படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக பயணிகளும் வாகன சாரதிகளும் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கிராம மக்களை ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் நவிப்பிள்ளை அவர்கள் சந்தித்த போது மீள்குடியேற்றப்பட்டுள்ள தங்களுக்கு இன்னும் வீட்டு வசதிகள், வாழ்வாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் சில இடங்களில் தமது வயல் மற்றும் தோட்டக்காணிகள் படையினரால் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை பெற்றுத் தருமாறும் கேட்டுக்கொண்டனர். தென்னிலங்கையிலிருந்து தமது பகுதிக்குள் வந்து தொழில் செய்கின்ற வெளி மாவட்ட மீனவர்களினால் மீன்பிடி தொழிலில் தாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர்கள் நவிப்பிள்ளை அவரிடம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இறுதி யுத்தத்தின் முடிவில் இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் அங்குள்ள மக்கள் அவரிடம் எடுத்து கூறினார்கள்.
என்னுடைய மகள் மற்றது மருமகன் அவர்தான் இயக்கம். நம்ம மூன்று பேர பிள்ளையோட அஞ்சு பேரையும் கொண்டு ஆமிங்கிட்ட சரணடைய ஒப்படைச்ச நான் இது நாள் வரையும் நான் காட்டே இல்லை. நான் எல்லா இடம் பதிவு செய்து நான் ஹியூமன் ரைட்ஸ் ஐசிஆர்சி யூஎன் எல்லாம் பதிஞ்ச நான் கோட்ஸு கூட போயிட்டேன். கோட்ஸில் கூட ஒரு தீர்ப்பும் சொல்லி இன்னும் இல்லை. எனக்கு இந்த அஞ்சு பேரையும் காட்டிருந்தாங்க. இப்படி எந்த பிரச்சனையே சொல்லி இருக்கிறேன். நீ அவன் என்ன செய்யறாவோ
என்றார் முள்ளிவாய்க்கலைச் சேர்ந்த தாயொருவர். இதே போன்று முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்பிளவு மாதிரி கிராமத்திற்கு சென்ற நவிப்பிள்ளை அவர்கள் அங்கு குடியேற்றப்பட்டுள்ள மக்களையும் சந்தித்து பேசினார். கேப்பாப்பிளவில் உள்ள தமக்கு சொந்தமான காணிகளில் இராணுவத்தினர் முகாம் அமைத்து இருப்பதாகவும் அந்த காணிகளை பெற்றுத்தர வேண்டும் என்றும் சிலர் நவிப்பிள்ளை அவரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த விடயம் குறித்து கொழும்பில் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாகவும் அத்துடன் ஐநா மன்றத்திற்கு தான் தயாரிக்க உள்ள அறிக்கையிலும் இதை பற்றி குறிப்பிட்டு ஐநாவின் கவனத்திற்கு கொண்டு வர இருப்பதாகவும் அந்த மக்களிடம் நவிப்பிள்ளை அவர்கள் தெரிவித்தார்.
அரசு அங்க அலுவலர்களோட கொழும்பில் சில கூட்டங்களை
நடத்துவர்.
நீங்கள் சொன்ன விடயங்களை பற்றி சில அறிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து சமர்ப்பிப்பார்.
So I understand now that your lands were taken away from you without your consent.
உங்களுக்கு சொல்லப்படாமல் உங்களது காணிகள் உங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது என்பது எனக்கு விளங்குகிறது.
And that you have not been properly compensated for your loss.
அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை என்றும் எனக்கு விளங்குகிறது.
நேற்றைய தினம் நவிப்பிள்ளையை சந்தித்த மக்கள் இன்று அச்சமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
நேற்று வந்து நவநீதம் பிள்ளையம்மாவை முள்ளிவாய்க்கால இருக்கிற மக்கள் வந்து நவநீதம் பிள்ளையம்மாவுக்கு தங்களுடைய உள்ள குமுறல்களை, மக்கள் தாங்கள் படுற கஷ்டங்கள் அனைத்தையும் அந்த அம்மாவுக்கு தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாரையும் வந்து ராணுவ புலனாய்வு பிரிவினராகல எச்சரிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களோட பிள்ளைகள் போன இடத்துக்கு நீங்களும் போவீர்கள் என்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு விடப்பட்டு அவர்கள் இன்றைக்கு மிகவும் பயந்த ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த மக்கள்
என அங்குள்ள மக்களின் நிலைமை குறித்து ஒருவர் தெரிவித்தார்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தின் வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அடிக்கடி ஊருக்குள் வந்து பயிரை மேயும் ஆறு யானைகளை கொண்ட யானை கூட்டத்தை பிடிக்க துவக்கப்பட்டுள்ள நடவடிக்கையின் கீழ் இதுவரை நான்கு யானைகள் பிடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து இந்து நாளிதழின் வேலூர் செய்தியாளர் பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
நேத்து வந்து இந்த ஆபரேஷனுடைய முதல் நாள் ரெண்டு யானைகள் வந்து ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் வந்து மைக்ரோசி செலுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில மீண்டும் இரண்டு பெண் யானைகளுக்கு மைக்ரோசி செலுத்தப்பட்டிருக்கு. மொத்தமுள்ள ஆறு யானைகள்ல நான்கு யானைகளுக்கு இதுவரை மைக்ரோசி செலுத்தப்பட்டிருக்கு. அந்த நாலு யானைகள்ல ஒரு யானை வந்து பிரிக்கப்பட்டு யானைமலை வனத்துறையினுடைய முகாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கு.
லாரியில அமிச்சாங்களா இல்ல நடத்தி கூட்டு போறாங்களா?
இல்ல லாரி இல்ல, லாரி இல்ல.
மற்ற மூன்று யானைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல மயக்கா ஊசி போட்டு அவை காட்டுக்குள்ள போயிடுச்சா?
மற்ற மூன்று யானைகள்ல ஒரு யானை இன்று மாலை தான் மயக்க ஊசி செலுத்துறாங்க. அது வந்து அதை பிடிச்சு கட்டுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மீதம் ரெண்டு யானைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. கட்டுக்குள்ளேயே அவங்க வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவங்க இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க.
அந்த யானைகள் எந்த நிலையில இருக்கு? கத்திக்கிட்டு இருக்கா? அதை பார்க்க முடியுதா? அதை அடிக்கிறாங்களா? எப்படி இருக்காது?
இங்க அந்த மாதிரி எதுவும் அடிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணு இருக்கலாம். அப்படின்னா கட்டி இருக்காங்க. செய்தியாளர்கள் உள்ள போய் பார்க்க முடியலனாலும் அங்கிருந்து
அங்க அந்த யானைகள் அடக்கமா இருக்கா இல்ல ஒரு மாதிரி வயலண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க யூஷுவலா?
ரொம்ப ஆச்சரியமா வந்து வனத்துறை அலுவலர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அது ரொம்ப சாதுவா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்த்தது இதை விட வயலண்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க.
நீங்க அந்த பகுதி செய்தியாளர் முறையில இந்த யானைகளால அங்க எந்த அளவுக்கு நாசம் விளைந்திருந்தது, இப்ப அங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து இத வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அவசரம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. இதனுடைய யானை பாதையில நடுவில் வந்து இந்த நான்குவழி பாதை பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்ட பிறகு அவங்க வந்து சித்தூருக்குள்ள போக முடியல. அதனால அதனுடைய நடை பாதை வந்து தடைபட்டிருக்கு. அதனால இந்த பக்கம் மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லையில இருக்கக்கூடிய காடுகளுக்கும் காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் போவதும் வருவதுமா இருக்கு. அது அச்சத்தை உண்டாக்கி இருக்கு மக்களுக்கு. இன்னொரு புறம் அது வந்து விவசாய நிலங்கள்ல இப்போ வந்து தினமும் உணவு என்பது வழக்கமாகி வருகிறது. அதனால வந்து விவசாயிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கு. அதனால விவசாயிகள் இதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது உண்மைதான். இந்த இதை பிடித்திருப்பதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கு.
மீதி இருக்கிற இரண்டு யானைகள் எப்ப பிடிக்கப்படும் ஏதாவது சொல்றாங்களா அதை பத்தி?
அது மீதி இருக்கிற இரண்டு யானைகளும் வந்து சிறிய யானைகள், ஒன்று குட்டி ஒன்று வந்து ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு யானை. இது இரண்டுமே வந்து நாளை காலையில் அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்பலாம். இது மாலை 4 மணிக்கு மேலே அவங்க வந்து வழக்கமாக வந்து மயக்க வசதி செலுத்துறது இல்லை. ஆனால் நாளை காலையில் இதை வந்து இந்த ரெண்டையும் அவங்க பிடிச்சிட முடியும்.
இந்து நாளிதழின் வேலூர் செய்தியாளர் பாலசுப்ரமணியம். அடுத்ததாக ஃபேஸ்புக் எனப்படும் முகநூல் பயன்பாட்டாளர்கள் குறித்து தகவல்களை தரும்படி கோரும் உலக நாடுகளின் விவரங்களை ஃபேஸ்புக் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் உலக அளவில் அதிகபட்சமாக முகநூலர்களின் தகவல்களை கோரும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, கனடா ஆகிய இரு நாடுகளும் இணைந்து முதலிடத்தில் இருக்கின்றன. அடுத்து இரண்டாவது இடத்தில் இந்தியா இருப்பதாக அந்த நிறுவனம் கூறுகிறது. 2013 முதல் 6 மாத காலத்தில் 4,144 முகநூலார்களின் தகவல்களை இந்திய அரசு கோரியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இந்திய அரசுகளின் இந்த முயற்சிகள் இணைய சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றை பாதிக்கும் என்கின்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதன் பின்னணியில் ஃபேஸ்புக்கின் இந்த அறிக்கை குறித்தும் இந்திய அரசின் கோரிக்கை குறித்தும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பு மற்றும் சமூகம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் முரளி சண்முகவேலன் அவர்களை கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை அறிக்கை வந்து முதல்ல வந்து அந்த நிகழ்வு வந்து பாராட்டுக்குரியது. ஏன்னா கூகுள் இதை வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, ட்விட்டர் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபேஸ்புக் ரொம்ப நல்லா செய்யாமல் இருந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நல்லது. ஆனால் இந்த வெளிப்படைத்தன்மை அறிக்கை உண்மையிலேயே வெளிப்படைத்தன்மையாக வெளியிடுக்கப்பட்டிருக்கிறதானா அது முழுக்க ஆமான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா முதல்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இதில் வந்து யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் அல்லது முகநூலில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை போய் சேரும். ஏன்னா அது வந்து அந்த மெம்பர்ஸ் வால், அதுக்கு பின்னாடி தான் போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் அது ப்ரெஸ் ரிலீஸாக வந்திருக்கே ஒழியே நீங்கள் அதை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் முகநூலில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையானதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்று, அது கேள்விக்குறி உண்டாகணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து நிறையா தகவல் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்கிறது வந்து போடலை. பொதுவாக தகவல்கள், அந்த தகவல்களில் வந்து தேச நலன் குறித்த தகவல்கள் அல்லது கிரிமினல்கள் குறித்த தகவல்கள், இப்படி பல தகவல்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அது எப்படிப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த சூழ்நிலையில் வந்து தனிநபர்களை பற்றிய விஷயங்கள் பகிரப்பட்டதுன்னு சொல்லலை. ஸோ அதனால் அந்த வெளிப்படைத்தன்மை அறிக்கை வந்து ஒரு தளத்தில் வந்து வரவேற்கப்பட்டாலும் கூட இந்த 2 கேள்விகளையும் பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்குது.
அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட வெளிப்படைத்தன்மை அறிக்கையின் மூலம் அமெரிக்காவும் இந்தியாவும் தான் முதல் 2 இடங்களில் ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்களின் தகவல்களை பெறும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை இந்த புள்ளிவிவரங்கள் காட்டுவதாக ஃபேஸ்புக்கினுடைய இந்த அறிக்கை கூறுகிறது. இப்படி அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க அந்த தகவல், அந்த கண்காணிப்புக்கு சம்பந்தப்பட்டமான அந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கைகளை பார்த்தீங்கன்னா, இது ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, கூகுள்லையும் இதே மாதிரி தான் இந்தியா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் வந்து மற்ற இடங்களை விட வந்து குடிமகன்களை வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற ஆர்வம் தான். ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இந்தியாவுடைய சூழ்நிலை ஸ்திரத்தன்மைகள் வந்து அரசனுடைய ஸ்திரத்தன்மை அது குறித்து ஐயப்பாடுகளாகவும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன காரணம், இது கலாச்சார ரீதியாக வந்து நம்மகிட்ட வந்து முக்கியமாக இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைவசிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியா போன்ற தேசங்களில். அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் இதை நான் வந்து இது வந்து முகநூலில் மட்டும் நடக்கிறது மிக முக்கியமான விஷயமா சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா தேசிய அளவிலேயே இந்திய அரசாங்கம் இதை விட பல மடங்கு முக்கியமான சில கண்காணிப்புகளை செஞ்சிட்டு இருக்கு.
இந்திய அரசு இதைவிட அதிகமான மேலதிக கண்காணிப்புகளை இணையத்தில் கையாண்டு வருவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் எதை குறிப்பிட்டு அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள்?
உதாரணமாக பார்த்தோம்னா, போன வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் வந்து சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க மைய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பின் கீழே. இந்த மைய கண்காணிப்பு அமைப்புங்கிறது வந்து மிகவும் பலம் வாய்ந்தது. அதாவது இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டிஸ் ஏஜென்சியுடைய ஸ்கேம் அளவுக்கு அந்த அளவுக்கு கூட இருக்கும். ஏன்னா இவங்க இந்த மைய கண்காணிப்பு சேவை வந்து இதனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொலை தொடர்புகள் வசதிகளுக்கும், அதாவது டெலிபோனாக இருக்கலாம், அல்லது அலை செல்பேசியாக இருக்கலாம், மொபைல் ஃபோனில் இருக்க டெக்ஸ்டாக இருக்கலாம், வாய்ஸ் மெசேஜ், இன்டர்நெட்டில் இருக்கிற இணையத்தில் வருகின்ற அனைத்து தகவல்களையும் கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியும் அதற்கான நிதி ஆதாரத்தையும் பெற்றிருக்கு இந்த மைய அமைப்பு. அதை பற்றி நம்ம இந்த ஃபேஸ்புக் பற்றி கவலைப்படுகின்ற அதே தருணத்தில் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளை பற்றி நம்ம முன்னெப்போதிலும் மிக அதிகமாக விவாதங்களையும் சட்டங்களையும் எடுப்பணுங்கிற அப்படிங்கறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அத்தகைய விவாதங்கள் இந்திய அளவில் நடந்து வருவதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
தூரதிருஷ்டவசமா இல்லை. அதாவது இல்லைன்னா சுத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியாது. குறிப்பா வந்து இந்த இணையங்களுடைய சுதந்திரம் குறித்து வளர்கின்ற சில தன்னார்வ நிறுவன குழுக்கள் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இது குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்ப்புகள்லாம் மைய என்ன சொல்றது ஒரு மைய நீரோட்டத்திலேயோ இல்லது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயோ வந்து அந்த அளவுக்கு வந்து பதிவு செய்யப்படலைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.
லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாணவர் முரளி சண்முகவேலன். நிறைவாக, இந்தியாவின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சில திருத்தங்களை அரசு கொண்டு வருகிறது. இது குறித்த அரசின் தீர்மானம் நேற்று நாடாளுமன்றத்தின் மேலவையில் நிறைவேறியுள்ளது. இதன் முக்கியத்துவம் குறித்து இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் என் கோபாலசுவாமி அவர்களிடம் கேட்டேன்.
முதல்ல இந்த அமெண்ட்மெண்ட் நோக்கம் என்னன்னு சொல்லுறேன். ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல 2 பாகங்கள் இருந்தன. ஒரு பாகம் பத்தி நம்ம இங்க பேசல, 2ம் பாகத்தை பத்தி இங்க பேசுறோம். இந்த 2ம் பாகத்தில் அவர்கள் பட்னா ஹைகோர்ட் 2004லயோ 2005லயோ கொடுத்த ஒரு தீர்ப்பு, இந்த தீர்ப்பை எதிர்த்து செய்யப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவு கொடுத்தது. அந்த முடிவின் பிரகாரம் பட்னா ஹைகோர்ட்டின் முடிவை அதை ஆமோதித்தது. இந்த முடிவு என்னவென்றால், எவர் ஒருவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் ஒரு எலெக்ஷனில் பங்கேற்க முடியாது, அவர் தன்னுடைய வேட்பு பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டாரேனால் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும், அதனால் அவருக்கு வேட்பாளராகும் தகுதி உரிமை கிடைக்காது என்பது ஹைகோர்ட்டின் முடிவை ஒற்றி சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஆமோதித்து முடிவு செய்தது. இந்த முடிவு தவறு என்பதும் பரவலாக பேசப்பட்டது.
இந்த திருத்தம் வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படவில்லை என்றால் அரசியல் பழிவாங்கும் நோக்குடன் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் நடந்து கொள்ளக்கூடும் அப்படின்னு பல்தரப்பில் பல கட்சிகள் நேற்றைக்கு அந்த ராஜ்யசபா விவாதத்தின் போது தெரிவித்தாங்க. அரசியல் கட்சிகள் அப்படியாக பயப்படுவதில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே என்ன சொன்னாங்கன்னா, இதனால் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த வேட்பாளரை வேட்பாளராக விடாமல் செய்ய வேண்டுமோ அவரை ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி கைது செய்து விட்டால், ஒரு விதமான குற்றமும் அவர் மேல் இல்லாமல் இருந்த போதிலும் அவரை கைது செய்து ஃபால்ஸ் கேஸ் என்று சொல்லுறமே, கைது செய்து விட்டால் அவரால் வேட்பாளர் ஆக முடியாது என்ற நிலை உருவாகும். இது விரும்பத்தக்கதல்ல என்பது எல்லா கட்சிகளுடைய வாதம். என்னை பொறுத்தவரை அந்த வாதம் சரி என்றே நான் நினைக்கிறேன். தற்போதைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒருவர் குற்றம் புரிந்தவர் என்று அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு பின்னர் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டால், அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்த பிறகு அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும். எத்தனை ஆண்டு காலம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் முழுவதும் அவர் பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, அந்த சிறை தண்டனை முடிந்தவர் வெளியே வந்த பின்னரும் 6 ஆண்டுகள் வரை, அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் வரையும் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் என்று தற்போதைய சட்டத்தில் இருக்கிறது. அதன்படி பார்த்தால் அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் எடுக்கப்பட்டால் அவரால் வேட்பாளராக இருக்க முடியாது என்பது சரி. ஆனால் இந்த தீர்ப்பில், பட்னா ஹைகோர்ட்டின் தீர்ப்பை அடியொற்றி சுப்ரீம் கோர்ட் எடுத்த தீர்ப்பில், ஒருவர் வெறுமே அரெஸ்ட் செய்யப்பட்டாலும் அவர் காவலில் இருந்தால் அவர் பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும், அதனால் நீக்கப்பட வேண்டும், நீக்கப்படும், அல்லது எப்படி ஒருவர் ஜெயிலில் இருப்பவர் தன்னுடைய வாக்கை பயன்படுத்த முடியாதோ, அதுபோல் இவரும் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவரும் வாக்கை பயன்படுத்த முடியாது, வாக்கை பயன்படுத்த முடியாதவர் வேட்பாளராக முடியாது என்ற ஒரு தீர்ப்பு அவர்கள் கொடுத்தார்கள். அது சரியல்ல என்று நான் கருதுகிறேன். தவிர இது மிகவும் மோசமான ஒரு நிலையை தோற்றுவிக்கும் என்பதும் ஐயமில்லை. அதனால் இந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது சரி என்றே நான் கருதுகிறேன்.
இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் கோபாலசுவாமி அவர்களின் கருத்துக்களுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.